கருணை உன் வடிவல்லவா.
விவிலிய தேடல்.
கடவுள் உன் பெயரல்லவா.
அன்பு நெஞ்சங்களே, சில ஆண்டுகளுக்கு முன்னால பார்த்த தமிழ் திரைப்படம் ஒன்றை இப்ப நினைச்சு பாக்குறேன். என்ன படங்கிறது தேவையில்லை, ஏறத்தாழ எல்லா தமிழ் திரைப்படங்களிலும் வருகின்ற கதைதான். சமுதாயத்தில் நடக்கின்ற பல தீமைகளை தனி ஆளாய் தீர்க்கும் ஒரு ஹீரோ. அப்படி தீமைகளை ஒழிக்க தீமைகள் செய்யும் வில்லன்களை தீர்த்து கட்டும் ஹீரோ என்று இந்த திரைப்படத்திலும் அவர் காட்டப்பட்டார். அண்மை காலங்களில் வருகின்ற திரைப்படங்களில் நமது நாயகர்கள் எதையாவது ஒரு வசனத்தை அல்லது ஏதாவது ஒரு செய்கையை திரைப்படம் முழுவதும் அடிக்கடி சொல்வாங்க, செய்வாங்க, மக்களுடைய கைத்தட்டல பெறுவாங்க. அதே போல இந்த திரைப்படத்திலும் நடந்தது. தீமை செய்கிறவங்கள ஹீரோ சந்திப்பார், அடித்து நொறுக்குவார். அவரது அடிகளையெல்லாம் தாங்க முடியாம அவங்க மன்னிப்பு கேட்பாங்க. உடனே அவரு மன்னிப்பு எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை என்று சொல்வார். இப்படி அவர் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்ட அந்த வில்லனை தீர்த்து கட்டுவார். திரையரங்கத்தில் விசிலும் கைத்தட்டலும் பலமா ஒலிக்கும். நீதி நியாயம்ங்கிற பேரில் நம்முடைய திரைப்படங்களில் வன்முறைகளை சர்வசாதாரணமாக செய்கின்ற நம்முடைய ஹீரோக்களுக்கு மன்னிப்பு என்ற வார்த்தை பிடிக்காது. மன்னிப்புங்கிற வார்த்தை என்னுடைய அகராதியிலேயே கிடையாதுன்னு சொல்லி ஒரு சில ஹீரோக்கள் வசனமும் பேசியிருக்காங்க. இதற்கு நேர்மாறான ஒரு நிகழ்ச்சி அன்று கல்வாரியில் நடந்தது. விடுகின்ற ஒவ்வொரு மூச்சுக்கும் சிலுவையில் மரணப் போராட்டம் நடத்தி வந்த இயேசு மன்னிப்பு தனக்கு மிகவும் பிடித்த ஒரு சொல் செயல் என்பதை நிரூபித்தார். தன்னை 3 நாட்களாக பல வகையிலும் சித்திரவதை செய்தது போதாது என்று இன்னும் தன்னை சுற்றி நின்று கேலி செய்து கொண்டிருந்த அந்த வீரர்களை, அவர்களுக்கு பின்னிருந்து அவர்களை தூண்டிய அரசு தலைவர்களை, மதத் தலைவர்களை எல்லாரையுமே மனதார அவர் மன்னித்தார். அவர்களை இறைவனும் மன்னித்து அவர்களை காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார். நம்முடைய திரைப்பட நாயகர்கள் மிருகங்களாய் மாறிய மனிதர்களை பழிவாங்க அவர்களும் மிருகங்களாக மாறுவார்கள். இயேசுவோ மிருகங்களாய் மாறி தன்னை வதைத்த மனிதர்களை மீண்டும் மனிதர்களாக மாற்ற தான் ஒரு தெய்வமாக மாறினார். எந்த ஒரு மனிதரும் மிருகமாகவோ மனிதராகவோ புனிதராகவோ தெய்வமாகவோ வளர அவரது பிறப்பு வளர்ப்பு இன்னும் பல காரணங்கள் உள்ளன. சிறுவயதில் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் இறுதி வரை ஒருவருடைய வாழ்வை உருவாக்கும், மாற்றும் என்பது நமக்கு தெரிந்த உண்மைகள். இயேசுவின் வாழ்க்கையை கொஞ்சம் சிந்திப்போம். அவர் சிறுவயது முதல் ரோமைய அராஜகத்தை பல வழிகளிலும் பார்த்து வந்தவர். அந்த அராஜகத்தை ஒழிக்க, அந்த அராஜகத்தை வெல்ல அவரும் ஆசைப்பட்டிருப்பார். ஒன்றை வெல்வதற்கு அதை கொல்ல வேண்டுமென்ற கட்டாயமில்லையே, வேறு வழிகள் உள்ளனவே. அவற்றில் மிகவும் உன்னதமான ஒரு வழி அன்பு வழி. அன்பினால் எதையும் வெல்ல முடியும் என்பதைத்தான் இயேசு தன்னுடைய வாழ்வில் சிறப்பாக அவருடைய சிலுவை மரணத்தில் நிரூபித்தார். சிறுவயது முதல் இந்த அன்பு வழியை அவருக்கு போதித்து அவருக்கு வழிகாட்டி வாழ்ந்து வந்த மரியா, யோசேப்பு, இந்த இருவரையும் நாம் நன்றியோடு இப்போது நினைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் சொல்லித் தந்தவைகளும் அவர்கள் வாழ்ந்த விதமும் இயேசுவை ஓரளவாயிலும் உருவாக்கியிருக்க வேண்டும். மன்னிப்பை குழந்தை இயேசுவுக்கு, சிறுவன் இயேசுவுக்கு அந்த பெற்றோர் ஊட்டி வளர்த்திருக்க வேண்டும். இப்படி ஒரு அன்பு சூழலில் இயேசு வளர்ந்து வந்ததால்தான் அவரால் ஒரு பரந்த மனமும் பரந்த பார்வையும் பெற முடிந்தது. அன்பு நெஞ்சங்களே, பிறந்தது முதல் பல கொடுமைகளுக்கு ஆளாகி அதனால் மனம் உடல் அனைத்தும் கசப்பில் வெறுப்பில் தோய்ந்திருக்கும் குடும்பங்களை, சிறப்பாக அந்த சூழ்நிலையில் வளரும் குழந்தைகளை இப்போது எண்ணி பார்ப்போம். அவர்களுக்காக வேண்டுவோம்.
அன்பே இறைவன், அன்பே உலகில் ஒளியாகும்.
மன்னிப்பை பற்றி இயேசு வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் பேசினார், மன்னிப்பை செயலாக்கினார். நோயுற்றோரை குணமாக்கிய போது உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று கூறி குணமளித்தார். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை தீர்ப்பிடாமல் மன்னித்து அனுப்பினார். ஊதாரி பிள்ளை போன்ற அற்புதமான கதைகளின் வழியாக கடவுளின் நிபந்தனையற்ற அன்பை, அதனால் வரும் மன்னிப்பை அழகாகச் சொன்னார் இயேசு. அன்பு உள்ளங்களே, இன்று நேரம் கிடைத்தால் தயவுசெய்து லூக்கா நற்செய்தியின் 15 அதிகாரத்தை நிதானமாக வாசித்து பாருங்கள். மன்னிப்பை பற்றி இயேசு சொன்னவைகளை செய்தவைகளையெல்லாம் சிந்திக்க பல விவிலிய தேடல்கள் தேவைப்படும். பின்னர் முயற்சி செய்து பார்க்கலாம். இன்று அவர் மன்னிப்பை பற்றி கூறிய ஒரு கருத்தை மட்டும் சிந்திப்போம். ஒருவர் தவறு செய்யும்போது எத்தனை முறை மன்னிப்பது? நமது சிந்தனைக்கு உறுதுணையாக இரு நற்செய்தி வாசகங்களை இப்போது கேட்போம்.
லூக்கா நற்செய்தி அதிகாரம் 17 இறைவசனங்கள் 3 மற்றும் 4. அக்காலத்தில் இயேசு கூறியது, உங்களுடைய சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள், அவர் மனமாறினால் அவரை மன்னியுங்கள். ஒரே நாளில் அவர் 7 முறை உங்களுக்கு எதிராக பாவம் செய்து 7 முறையும் உங்களிடம் திரும்பி வந்து நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொல்வாரானால் அவரை மன்னித்து விடுங்கள். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 18 இறைவசனங்கள் 21-22. பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்குச் சொல்லுகின்றேன்.
7 முறை மன்னிக்கலாமா? இது கேள்வி. 7 முறை அல்ல, 70 தடவை 7 முறை, இது பதில். உடனே கணக்கு போட ஆரம்பிச்சிடாதீங்க அன்புள்ளங்களே. இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் இடையே நடந்தது கணக்கு பாடம் அல்ல. இங்கே சொல்லப்பட்டுள்ள எண்கள் கணக்கை தாண்டியவை. யூதர்களுக்கு ஒரு சில எண்கள் பொருளுள்ள எண்கள், 7, 12, 40 இப்படி. இதில் 7 என்பது ஒரு நிறைவான எண். எனவே பேதுரு 7 முறை மன்னிக்கலாமா என்ற அந்த கேள்வியை கேட்டப்ப ஏதோ பெரிய ஒரு சாதனையை தாம் பேசிட்டதைப் போல அவர் நினைச்சிருக்கலாம். இயேசு எண்களை தாண்டி, கணக்கையெல்லாம் தாண்டி எப்போதும் மன்னிக்க சொன்னார். அதை கொஞ்சம் வித்தியாசமா சொன்னார். அன்பு நெஞ்சங்களே, இயேசு சொன்னதை இப்படி நான் கற்பனை செஞ்சு பார்க்கிறேன். பேதுருவே, நீ கேட்கும் கேள்வி எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று நீ கேட்பது எத்தனை முறை சுவாசிக்க வேண்டும் என்று கேட்பது போல் உள்ளது. சுவாசிப்பதற்கு ஒரு கணக்கா? சுவாசிப்பதற்கு கணக்கு பார்த்தால் உடல் இறந்துவிடும். அதேபோல் மன்னிப்பதற்கு கணக்கு பார்த்தால் உள்ளம் இறந்துவிடும். இப்படி சொல்ல நினைத்த இயேசு அதற்கு பதிலாக 70 தடவை 7 முறை என்று கூறுகின்றார்.
கருணை உன் வடிவல்லவா?
இயேசு தனது இறுதி மூச்சு வரை மன்னிப்பை தனது சுவாசமாக்கியது போல கோடிக்கணக்கான மக்கள் மன்னிப்பை வாழ்க்கையில் கடைபிடித்துள்ளனர். மனித வரலாற்றில் புனிதர்கள் மட்டுமல்ல, சாதாரண மனிதர்களும் மன்னிப்பிற்கு அற்புதமான சாட்சி பகிர்ந்திருக்கின்றார்கள். இந்த அற்புதமான செய்திகள் அவ்வப்போது பத்திரிகைகளில் வரத்தான் செய்கின்றன. அண்மை காலங்களில் நான் கேட்டவைகளில் என் மனதில் ஆழமாய் பதிந்துவிட்ட ஒரு செய்தி இது. 2005 நவம்பர் மாதம் ரமதான் பண்டிகை காலத்தில் அஹ்மத் கத்தீப் என்ற பாலஸ்தீனிய சிறுவன் ஒருவன் இஸ்ராயல் வீரர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டான். அவன் வைத்து விளையாடிக் கொண்டிருந்த பொம்மை துப்பாக்கியை உண்மை துப்பாக்கி என்று நினைத்த வீரர்கள் அஹ்மதை சுட்டுவிட்டனர். வீரர்கள் தங்கள் தவறை உணர்ந்ததும் உடனே அந்த சிறுவனை இஸ்ராயல் பகுதியிலிருந்த ஒரு மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றனர். அவனது பெற்றோரையும் அழைத்துச் சென்றனர். அஹ்மதை காப்பாற்ற முடியவில்லை. அந்த நேரத்தில் அந்த தாயும் தந்தையும் அற்புதம் ஒன்றை செய்தனர். அவனது தந்தையும் தாயும் அஹ்மதின் உடல் உறுப்புக்களை தானம் செய்ய முன்வந்தனர். ஆனால் அவர்கள் ஒரு நிபந்தனை இட்டனர். அகமதிடமிருந்து பெறப்படும் உறுப்புக்கள் எல்லாம் இஸ்ராயலில் உள்ளவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களது நிபந்தனை. தங்களுடைய மகனை சுட்டுக் கொன்றவர்கள் இஸ்ராயல் படையினர் என்று தெரிந்தும் இஸ்மாயில் என்ற அந்த தந்தை செய்தது மன்னிப்பின் உச்சக்கட்டம். இஸ்மாயில் சாதாரண ஒரு மெக்கானிக். அந்த பெற்றோரின் இந்த செயலை பற்றி பத்திரிகையாளர்கள் கேட்டபோது இஸ்மாயில் சொன்னது இதுதான், என் மகனின் உறுப்புக்கள் வழியே வாழப்போகும் இஸ்ராயல் மக்கள் இனிமேலாகிலும் சமாதானத்தை விரும்புவார்கள் என்ற நம்பிக்கையில்தான் இந்த உறுப்புக்களை நாங்கள் தானம் செய்கின்றோம். அந்த பெற்றோரை இஸ்ராயல் பாலஸ்தீனிய அரசுகள் பாராட்டின. பல தீவிரவாத குழுக்களும் பாராட்டின. அரசுகளும் தீவிரவாத குழுக்களும் கொண்டுவர முயன்றும் முடியாத பாலஸ்தீனிய இஸ்ராயல் ஒப்புரவை ஒரு எளிய மெக்கானிக் குடும்பம் ஒரு சிறிய அளவிலாவது கொண்டு வந்தது உண்மை. இப்படி ஆயிரம் ஆயிரமாய் சம்பவங்கள் நம்மை சுற்றி நடந்த வண்ணம் இருக்கின்றன, இனியும் நடக்கும். ஏன் நம்முடைய வாழ்வே எடுத்துக்கொள்வோமே. மன்னிப்பை தந்த நேரங்கள், மன்னிப்பை பெற்ற நேரங்கள், அப்போது நாம் அடைந்த நிம்மதி, நிறைவு இவைகளையெல்லாம் இப்போது சிந்தித்து பார்ப்போம். அவ்வப்போது நடந்து வரும் இந்த அற்புதங்களை தினம் தினம் நாம் நடத்தினால், ஒவ்வொரு நொடியும் நடத்தினால், மன்னிப்பு மழையில் இந்த உலகம் நனைந்தால், மன்னிப்பது சுவாசிப்பதைப் போல நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய இயல்பாகவே மாறிவிட்டால், அழகான கனவுகள் என்று மட்டும் சொல்ல வேண்டாம் அன்பர்களே, நாம் நினைத்தால் இந்த கனவுகளை நனவாக்க முடியும். அதற்கான இறை அருளை நாம் வேண்டுவோம்.
கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயர் அல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வா, கருணை உன் வடிவல்லவா, வானம் பறந்தா
விவிலிய தேடல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இது வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு.